நேர்காணல் பாத்திமாவில் அன்னைமரி காட்சியின் 100வது ஆண்டு. போர்த்துகல் நாட்டின் பாத்திமாவில் லூசியா, பிரான்சிஸ், ஜசிந்தா ஆகிய 3 சிறாருக்கு அன்னைமரியா கடைசி முறையாக காட்சியளித்ததன் 100வது ஆண்டு அக்டோபர் 13 இவ்வெள்ளியன்று நிறைவடைகின்றது. இந்த 100வது ஆண்டு கடந்த ஓராண்டு அளவாக பாத்திமாவிலும் உலகின் பல்வேறு திருத்தலங்களிலும் சிறப்பிக்கப்பட்டது. அண்மையில் போலந்து நாட்டின் கிராக்கோவ் நகரில் கடவுளின் மீட்பு திட்டத்தில் பாத்திமா என்ற தலைப்பில் ஒரு பன்னாட்டு மறியியல் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் அருள்பணி முனைவர் டென்னிஸ் குழந்தைசாமி அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார். மரியின் ஊழியர் சபையைச் சேர்ந்த அருள்பணி முனைவர் டென்னிஸ் அவர்கள் ரோம் பாப்பிரை மறியியல் நிறுவனத்தின் தலைவர். வணக்கம் தந்தை டென்னிஸ். ரோம் பாப்பிரை மறியியல் நிறுவனத்தின் தலைவராக திருப்பிடத்தால் நியமிக்கப்பட்டு பணியை தொடங்கியுள்ளீர்கள். இந்நிறுவனத்தின் தலைவராக முதல் முறையாக ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டுள்ளார். தங்களுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம். போலந்து நாட்டில் அண்மையில் உலக மறியியல் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றீர்கள். அம்மாநாட்டின் முக்கியத்துவம், அம்மாநாடு பற்றி முதலில் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
வணக்கம். தமிழ் ராடியோ வத்திக்கானில் என்னை அழைத்து இந்த ஃபாத்திமா மாதாவை பற்றிய போலந்து நாட்டில் அண்மையில் நடந்த அந்த மாநாட்டை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைத்த வாய்ப்பிற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கடந்த செப்டம்பர் 13 முதல் 17 வரை போலந்து நாட்டின் ஜக்கோபானே என்ற இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மரியன்னையின் மிகப்பெரிய பேராலயத்தில் போலந்து நாட்டின் மரியன்னை கழகமும் அந்த போலந்து நாட்டின் பல்வேறு மரியன்னை பேராலயங்களை ஒன்றிணைக்கக்கூடிய கழகமும் சேர்ந்து ஒரு உலக அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியது. அந்த மாநாட்டில் பங்கு கொண்டு உரையாற்ற எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த மாநாடானது அன்னை மரியாள் பாத்திமா நகரில் காட்சி கொடுத்து 100 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு அந்த பாத்திமா காட்சிகளின் உண்மையான பொருள் என்ன, அந்த பாத்திமா அன்னை கொடுத்த செய்திகள் இன்று நமது திருச்சபைக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக நாம் அதை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நெறிமுறைகளுக்கு அன்னை மரியாளின் செய்திகள் எவ்வாறு பயனுள்ளதாக உள்ளது என்பதை பற்றி விவாதிப்பதற்காகவும் அதை உலக அளவில் எடுத்து சொல்லுவதற்காகவும் இந்த மாநாடானது ஒன்றிணைக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொண்டேன். மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து மறியியல் வல்லுநர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக ஜெர்மனி நாட்டிலிருந்தும், ஸ்லோவாக்கிய நாட்டிலிருந்தும், இத்தாலியிலிருந்தும் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல வகையான இறையியல் வல்லுநர்களும் மறியியல் பற்றி ஆராய்ச்சி செய்து பல்வேறு நூல்களை எழுதி மறியியல் பேராசிரியர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டின் முக்கியமான கருத்தாக மீட்பின் வரலாற்றில் ஃபாத்திமா அன்னை, நமது மீட்பிற்கு அந்த பாத்திமா அன்னையின் செய்திகள் எந்த அளவிற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றன என்பதை பற்றிய தலைப்பிலே இந்த மாநாடானது அந்த இடத்திலே ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் கலந்து கொண்டார்கள். 4 நாட்கள் மாநாட்டிலே கருத்தரங்குகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயர் அந்த மாநாட்டிற்கு திருப்பலி நிறைவேற்றி வைத்து திருப்பலியின் மூலமாக நாங்கள் அன்னை மரியாளிடம் தேவையான அருள் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் அந்த மாநாட்டை ஆரம்பித்தோம்.
தந்தை டென்னிஸ், இந்த உலக மறியியல் மாநாட்டில் விவிலிய ஒளியில் பாத்திமா அன்னையின் செய்தி என்ற தலைப்பில் தாங்கள் உரையாற்றியிருக்கின்றீர்கள். இந்த மாநாட்டில் தங்களின் பங்களிப்பையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
இந்த மாநாட்டின் முதல் நாள் செப்டம்பர் 14 முதல் கருத்தரங்கே நான் கொடுத்தேன். ஏனென்றால் நான் விவிலியம் கற்று இங்கு ரோமையில் மரியானும் பல்கலைக்கழகத்திலும் அகஸ்தினியானும் பல்கலைக்கழகத்திலும் அதற்கு முன்னால் ஆஞ்சலிக்கும் பல்கலைக்கழகத்திலும் விவிலியம் நான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். விவிலிய இறையியல் என்னுடைய பணியின் ஒரு முக்கியமான அம்சமாக உள்ளது. எனவே அந்த அடிப்படையில் விவிலிய கண்ணோட்டத்தில் ஃபாத்திமா அன்னையின் செய்திகள் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி கருத்தரங்கில் பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். எனவே கருத்தரங்கின் முதல் நாளாக, முதல் கருத்தரங்காக நான் இந்த என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நான் கொடுத்த கருத்துக்களின் முக்கிய அம்சம் என்னவென்றால், அன்னை மரியாள் ஃபாத்திமாவிலே கொடுத்த காட்சிகளில் எந்த அளவிற்கு விவிலிய கருத்துக்கள், அதிலும் குறிப்பாக திருவெளிப்பாட்டு நூலில் எழுதப்பட்டுள்ள ஒரு சில அந்த இறை வெளிப்பாடானது எவ்வாறு அன்னை மரியாளின் வாயிலாக இன்று நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றிய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டேன். குறிப்பாக திருவிவிலியத்தின் இறுதி நூல் திருவெளிப்பாட்டிலே 12வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்றோம், அன்னை மரியாள் கதிரவனை ஆடையாக அணிந்தவளாய், தன்னுடைய காலடியில் சந்திரனை அவள் மிதித்தவளாய், அது மட்டுமல்ல தீமையோடு அவர் போராடக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக இருப்பதை நாம் திருவெளிப்பாடு 12வது அத்தியாயத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல திருவெளிப்பாடு நூல் முழுவதுமே யோவான் பல்வேறு அடையாளங்களின் வாயிலாக மிருகங்கள், பல்வேறு ராட்சச உயிரினங்கள், பலவிதமான அடையாள மொழியிலே அந்த நூலை யோவான் எழுதியுள்ளார். அதே போன்று அன்னை மரியாளின் செய்திகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக லுச்சியா சகோதரி அவர்கள் கண்ட காட்சிகளிலே எவ்வாறு விவிலியத்தில் உலக முடிவை பற்றியும் அழிவை பற்றியும் சாத்தானை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதே மாதிரியான காட்சிகளை லுச்சியா அவருடைய வாழ்க்கையிலே கண்டார். சிறிய உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், எவ்வாறு திருவெளிப்பாட்டு நூலிலே அந்த ராட்சச அரக்க பாம்பானது பிறக்க இருக்கிற குழந்தையை சாகடிக்க வேண்டுமென்று காத்திருந்ததோ, அதே போன்று அன்னை மரியாளுடைய அந்த வாழ்க்கையில் அவர் அனுபவித்த துன்பங்களைப் போல லுச்சியா சகோதரி கண்ட காட்சியிலே ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு ஆயரை பலர் சேர்ந்து அவர்கள் கொலை செய்ய தயாராக இருந்ததாகவும், அவர் ஆடையானது இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு இறைவனின் மாட்சியிலே அவர் மீண்டும் உயிர் தெளிந்ததாகவும் மீண்டும் உயிர் பெற்றதாகவும் நாம் வாசிக்கின்றோம். இந்த இரண்டு காட்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இரண்டாம் ஜான்பால் 1983 ஆண்டிலே அவர் சுட்டு கொல்லப்பட வேண்டுமென்று அந்த கொலை முயற்சிக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த வேளையில் அன்னை ஃபாத்திமா முன்னின்று அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு மீண்டும் புது வாழ்வு அளித்ததை பல்வேறு மக்களும் பேசுவதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே காட்சியின் ஒரு வெளிப்பாடுதான் ஜான்பால் எவ்வாறு அவர் கொலை செய்யப்பட வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தார்களோ, அதே போல நாம் வந்து அந்த ஆண்டவர் இயேசுவை பிறக்க இருக்கின்ற குழந்தையை அந்த அரக்க பாம்பானது கொலை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தது. இவ்வாறு பல்வேறு ஒப்பீடுகள் விவிலியத்தில் சொல்லப்பட்ட கருத்துகளையும் அன்னை மரியாள் பாத்திமா மாதா கொடுத்த அந்த செய்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பல்வேறு கருத்துக்கள் மிகவும் நெருக்கமாக ஒன்றொன்று சேர்ந்திருப்பதை நாம் வந்து கண்டுகொள்ள முடியும். இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். இன்னொரு உதாரணம் அன்னை மரியாளினுடைய அந்த செய்தியிலே அவள் சொல்லுவது மனமாற்றம். மனமாற்றம் என்பது விவிலியத்திலே ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு கருத்து. ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு முன்னால் திருமுழுக்கு யோவான் அறிவித்தது தான் மனமாறுங்கள், இறை அரசு நெருங்கிவிட்டது என்று. மனமாற்றம் என்பது விவிலியத்தில் ஒரு அடிப்படையான கருத்து இருப்பதைத்தான் அந்த பாத்திமா மாதா கொடுத்த செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜபம், அன்னை மரியாள் அந்த சிறுவர்களுக்கு 3 பேருக்கும் ஜபமாலை மூலமாக ஜபத்தை அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். திருவிவிலியத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதுபோன்று அன்னை மரியா ஃபாத்திமாவில் கொடுத்த செய்திகளினுடைய எல்லா முக்கியமான அம்சங்களையும் நாம் எடுத்து பார்த்து கொண்டால் அவை அனைத்துமே விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் எந்த விதத்திலும் மறுக்க முடியாது. எனவே விவிலிய கோட்பாடுகளை, விவிலிய கருத்துக்களை, விவிலிய போதனைகளை தான் அன்னை மரியாள் தன்னுடைய செய்திகளை சொன்னார் என்பதை நான் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை நான் அந்த கருத்தரங்களை பகிர்ந்து கொண்டேன்.
தந்தை டென்னிஸ், போலந்து நாட்டில் நடைபெற்ற உலகளாவிய மரியல் மாநாட்டில் பாத்திமா அன்னை உலகுக்கு விடுத்த செய்தி விவிலியத்தின் அடிப்படையில் வந்தது. மனமாற்றம், ஜெபம், இந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். இந்த உலகுக்கு திருத்தந்தையர் விடுக்கும் செய்தியும் அதுதான், மனமாற்றம், ஜெபம். பாத்திமா அன்னை காட்சியின் 100 ஆண்டு நிறைவுறும் இவ்வேளையில் பாத்திமா அன்னை உலக மக்கள் மனமாற உதவுவார்கள், பாத்திமா அன்னையிடம் நாம் ஜெபிப்போம் என கூறி இந்த பகிர்வுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களது பணி சிறக்கட்டும். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
பாத்திமாவில் அன்னைமறை காட்சியின் 100வது ஆண்டு. இந்நேர்காணலில் வத்திக்கான் வானொலியில் கலந்து கொண்டவர் அருள்பணி முனைவர் டென்னிஸ் மரியின் ஊழியர் சபை.